الحمد لله الذي هدانا لهذا وما كنا نهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا ما بعد وقد قال الله تعالى في كلام العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور صدق الله العظيم எல்லாப்புகளும் புகழ்ச்சியும் அகில உலகத்தை படைத்தாளுகின்ற வல்லநாயகன் என் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகும். செலவாத்தும் சலாமும் அனைத்து உலகத்துக்கும் அறுப்படியாக வந்ததித்த அருமை நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரது அருமை தோழர்கள் அவர்களை தொடர்ந்து வந்த அனைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லத்தில் அந்த அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் வல்லநாயகன் அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து நடந்து கொள்ளும்படியும் அவன் விட்டுவிடுமாறு எச்சரிக்கை செய்துள்ள விளக்கல்களை மற்றும் முழுதாக தவிந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கு நான் உபதேசம் செய்து கொள்கின்றேன். அருமை சகோதரி அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா எமக்கு ஒரு மரணம் முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கையை தந்திருக்கின்றான். கலக்கல் மூத்தவள் ஹயாத்த அல்லாஹ் முதலாவது எமக்கு மரணத்தை தான் முடிவு செய்தான். ஒரு ஹயாத்தை அல்லாஹ் தஆலா ஆரம்பித்திருக்கின்றான். ஒரு பயணத்தில் நாம் தொடங்குவதற்கு முன்னாலேயே முடிக்கின்ற இடத்தை முடிவு செய்வோம், அப்போதான் பயணம் உண்டாகும். வீட்டிலிருந்து வெளியாகின்ற பொழுது எங்கே போகின்றீர்கள் என்று கேட்கப்படும். அதுக்கு விடை சொன்னால் தான் அவர் ஒரு ஆரோக்கியமான பயணமாகலாம். எங்கன்னா போவோம் சொன்னா அப்படி யாரும் போறது கிடையாது. எங்கன்னா போவோம், எடுங்க வாகனத்தை, யாராவது போறாங்களா? பைசிக்கிள் கூட எடுக்க மாட்டோம். எங்கன்னா போறதில்லை, எங்க போறது என்பது முடிவு செய்யப்படும். அது என்ன? வாகனத்தில் எப்போது இறங்குறது, இறங்குறது எப்ப முடிவு செய்யப்படுவதோ அதுக்குதான் ஏறு கதை ஆரம்பமாகும். அப்பதான் டிக்கெட் கிடைக்கும். எங்களுக்கு சொந்த வாகனமும் அப்படித்தான். சரி, அல்லாஹால அப்படித்தான் இந்த உடம்பிலே ஒரு ரூகை பயணிக்க செய்திருக்கின்றான். அது இறங்குறது எப்ப என்று முடிவு செய்தது பிறகுதான் அந்த ரூகை இந்த வாகனத்திலே ஏத்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா. இந்த உடம்பு என்ற வாகனத்திலே உயிர் ஏறியதுதான் ஹயாத் என்று சொல்கிறோம். அது இறங்குவதற்கு இப்ப தான் மௌத் என்று சொல்கிறோம். ஜனாசா கிட்ட என்ன சொல்கிறோம்? அவர் மௌத்தாகி போய்விட்டார் சொல்கிறோம். போய்விட்டான்னு சொல்கிறோம். அவர் போய்விட்டார். எப்படி போய்விட்டார்? மௌத்தாகி போய்விட்டார். சாதா எங்களுடைய பழக்கத்தில் சொல்கிறோம், அவர் வந்த மோட்டார் பைக்கில் இருக்குது, அவர் போய்விட்டார். எப்படி போய்விட்டார்? பஸ்ஸில் ஏறி போய்விட்டார். அவங்க சொல்வார், வந்த கார் இருக்குது, அவர் போய்விட்டார். எப்படி? விமானத்தில் ஏறி போய்விட்டார். வெளிநாட்டில் போகிறார், விமானத்தில் ஏறி போய்விட்டார். உள்ளூருக்குள்ள போகிறார், அது கார் ஏறி போய்விட்டார். இவர் வெளி உலகம் போகிறார். அதனால எப்படி போய்விட்டார்? மௌத்தாகி போய்விட்டார். பயணித்த வாகனம் சடலம் இருக்கிறது, அதுக்குத்தான் சடங்குகள் கடமைகள். அவர் போய்விட்டார். சரி, இதுதான் வாழ்க்கை எங்களுக்கு தரப்பட்டது. மரணம் முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கை, குறிப்பிடப்பட்ட வரையறுக்கப்பட்ட மூச்சுக்களை உள்ளடக்கிய வாழ்க்கை எல்லாம் தந்திருக்கிறார். சரி, நாம் எதில்தான் முன்னேறினாலும் எந்த துறையில்தான் வேகமாக சென்றாலும் பறந்து போனாலும் நாம் எங்க போகிறோம்? நாம ஒவ்வொரு இலக்குகளை வைத்து சொல்லிக் கொண்டிருப்போம். நான் இப்படியாக போறேன், அப்படியாக போறேன், அதுவாக போறேன், இதுவாக போறேன் என்று எப்படித்தான் சொன்னாலும் நான் மௌத்தாகத்தான் போகிறேன். மௌத்தை நோக்கித்தான் நாம் ஒவ்வொருவரையும் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒருவர் கல்முனையிலிருந்து பஸ்ஸில் இருக்கிறார், போட் போட்டுட்டு கொழும்புன்னு சொல்லி அவன் டிக்கெட் எடுத்துகிறார் கொழும்பு என்று சொல்லி, அவர் சொல்லுகிறான் கொழும்புக்கு போறேன் என்று சொல்லி. அந்த வாகனம் மெதுவாக சென்றாலும் வேகமாக சென்றாலும் எப்படியான கண்கவர் காட்சிகளை கடந்து சென்றாலும் அதனுடைய பயணத்திலே இன்பமான கட்டங்கள், துன்பமான கட்டங்கள் எப்படி இருந்தாலும் பசியுடைய நேரங்கள் நல்ல சாப்பிட்ட நேரங்கள் எப்படித்தான் கடந்து போனாலும் அவர் போகிறார் கொழும்பை நோக்கி. அந்த வாகனத்தில் எவ்வளவு சந்தோஷமான நிலைமைகள் வரலாம், சில நேரம் மக்களுடைய கரைச்சல் கஷ்டமான நிலைமைகள் ஏற்படலாம், என்றாலும் அந்த வாகனத்தின் ஓட்டம் கொழும்பை நோக்கி தான். எங்களுடைய வாழ்க்கையில் இன்பமான கட்டங்கள் வரலாம், துன்பமான கட்டங்கள் வரலாம், நாம் விரும்பிய எதிர்பார்த்தது நடக்கலாம், எதிர்பாராது நடக்கலாம். நாம் வாழ்க்கை வேகமாக செய்யலாம், மெதுவாக சொல்லலாம், எங்க போகிறோம், நாம் மௌத்தை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறோம். நாம் வேற வேற பேர் சொல்லலாம், சொல்லுவோம் இந்த குணாகத்து வந்துட்டோம், வரக்காப்புல வந்துட்டோம் என்று சொன்னாலும் கொழும்பை நோக்கி தான் போகிறோம். அப்போல வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தை நான் அடைந்து விட்டேன், அடைந்து விட்டேன், நான் பெற்று விட்டேன், வெற்றியடைந்து விட்டேன், நான் சாதித்து விட்டேன், என்னதான் பேசினாலும் நான் மௌத்தாக போகிறேன், அவ்வளவுதான். கொஞ்சம் கிட்ட கொஞ்சம் தூரம், அவ்வளவுதான். அதனால வாழ்க்கை மௌத்தை நோக்கி, மற்றவைகள் எல்லாம் இடைநிலைகள் தான். சரி, இந்த வாழ்க்கையுடைய சாதனை என்ன, இந்த வாழ்க்கையுடைய வெற்றி என்ன? நாம் எல்லாம் பேர் வைத்திருக்கிறோம் வெற்றி அடைந்து விட்டோம் என்று, வெற்றி அடைவோம் என்று, அது நாம் வச்ச பேர். வாழ்க்கையில் அடைந்ததையே அனுபவிக்காமல் எத்தனை பேர், எத்தனை பேர் இல்லை, எல்லோரும் தான் அடைந்ததெல்லாம் அனுபவிச்சியாக இருக்கிறார். கஷ்டப்பட்டு கட்டினதுக்கு வாழ்ந்துட்டோம், அந்த வீட்டில் வாழ்ந்து முடிந்தது பிறகு மௌத்து வருகிறது. இரவுகள் அலைஞ்சி அடைஞ்ச செல்வத்திலே எல்லாம் இன்பம் கண்டு முடிஞ்சதுக்கு பிறகு மௌத்து வருகிறது. அடைஞ்சதை அனுபவிக்க கிடைக்கலையே என்ற நிலையில மௌத்து வருகிறது. சிலர் அலைந்ததுக்கு அடையவும் கிடைக்கவில்லையே என்று மூத்து வருகின்றது. அடையாத நிலையில் மூத்து, அடைந்தும் அனுபவிக்காத நிலையில் மூத்து. அப்ப எங்களுடைய வாழ்க்கையில் அடைவு தான் என்ன, அனுபவிப்பது என்பது என்ன? அடைய முடியாத ஒன்றை தேடுவதற்கு பேர் வாழ்க்கையின் அடைவா? அனுபவிக்க முடியாத ஒன்றை அடைவதற்கு பேர் வாழ்க்கையை நான் அடைந்து விட்டேன் என்றதா? அனுபவிக்காமல் விடமாட்டோம் என்று அடைகின்ற ஒன்றுதான் எங்கள் வாழ்க்கையின் புத்திசாலித்தனமான அடைவு. அனுபவித்தே தீர்வோம், அதைத்தான் அடைவனும். அடைந்ததெல்லாம் அனுபவித்தே ஆகுவோம், அது என்ன இருக்குது? நாம் அடைந்ததை அனுபவிக்காமல் விடமாட்டோம், நாம் அடைந்தது அனுபவிக்கத்தான், அதுல ஒன்று மிஸ் ஆகாது. அது என்ன இருக்குது? சுவர்க்கம் மட்டும்தான் இருக்கிறது, அடைந்தால் அனுபவிப்பதுதான். அல்லது நம்மளை சொந்தமாக்கி தந்து விட்டோம், இந்த பூமி உங்களுக்கு அனந்தர சொத்தாக்கி தந்து விட்டோம். சுவர்க்கத்தின் பூமி அனந்தர சொத்தாக உங்களுக்கு கிடைத்து விட்டது. அனந்தர சொத்து மாதிரி, வராசத்து மாதிரி எல்லாம் ஆக்கி தந்து விட்டான். ஏன் அப்படி வராசத் சொத்து இருக்கிறது? அது சுத்தமான ஹலா, சொந்த உரிமை அது. அந்த உரிமை அல்லாஹ் பங்கிட்டு தருகிறான், யாரையும் பிடிக்க தேவையில்லை. அனந்தர சொத்து அல்லாஹ்வுடைய பங்கீடு, கணக்கு போட்டுக்கலாம் குர்ஆனில். எப்படி அது உறுதியான ஹலாலோ, உண்மையான சொத்தோ, இதே போலதான் சுவர்க்கம் உங்களுக்கு உறுதியானது, உண்மையானது, அல்லாஹ் தந்த பங்கு, அதில் யாருமே குறைவு செய்ய முடியாது. அப்படி சுவர்க்கத்து பூமியை உங்களுக்கு சொந்தமாக்கி தந்து விருக்கிறோம். அனுபவியுங்கள், குலு வஷ்ரபு ஹனியன், எந்தா சாப்பிடுங்க, குடியுங்க, இன்பமாக நடந்துங்கள், இன்பமாக வாழ்க்கையை சுதந்திரமாக கழியுங்கள். எவ்வளவு அனுபவிக்கலாம், எப்படி அனுபவிக்கலாம்? உலகத்தில் சிலர் அனுபவிக்கிறோம், பயந்து பயந்து அனுபவிக்கிறோம். சாப்பிடுகின்றது வாழ்க்கையில் வைத்துக்களே பயம், இதுல என்ன இருக்குமே தெரியாது. இது நானொரு என்ற நோய்க்கு பொருந்துமே தெரியாது. நான் ஒரு சுகர் வியாதியால் இது சரி வருமோ தெரியாது. ஒரு ஹார்ட் பேஷன், எனக்கு சரி வருமோ தெரியாது. இது கொலஸ்ட்ராலுக்கு சரி வரும், பயந்து பயந்து சாப்பிடுகிறோம், பயந்து பயந்து அனுபவிக்கிறோம். உலகத்தின் இன்பங்கத்துக்குள்ளே ஒரு பயம் இருக்கிறது. எதெல்லாம் விஷயத்தும் போகும், அதுக்கு பின்னாலே செய்தி வருகிறது, இந்த நோய் இருக்குது, இந்த ஆபத்து இருக்குது. ஒரு பயங்கரம் நிறைந்த ஒரு இன்பத்துக்குள்ளதான் உலகம் இருக்கிறது. அல்ல, சுவர்க்கம் அப்படி அல்ல. அல்ல, சுவர்க்கத்தில் ஒரு நாளைக்கு எல்லோரையும் அழைப்பு கொடுப்பான். ஒரு மலக்கு வந்து சொல்லுவார், இன்னும் எல்லாம் சந்திக்க கூப்பிடுகிறான், அல்லாவுடைய சந்திப்பு வாருங்கள், வருவார்கள், எல்லாம் பேசுவான். என்ன பேசுவான்? ஹல் ரதீத்தும், எப்படி நீங்க எல்லாம் திருப்தியாக இருக்கின்றீர்களா நல்லா கேட்பான். சுவர்க்கம் கிடைத்ததுக்கு பிறகு திருப்தியா நல்லா கேட்பான். ஆம் திருப்தியா இல்ல என்று சொல்ல மாட்டார்கள். அப்படி எப்படி அப்படின்னா என்ன, நினைச்சது கிடைத்ததான் அப்படி சொல்வார்கள். சுவர்க்கத்தில் நினைத்ததல்ல கிடைத்தது, நினைச்சு பார்க்க முடியாததெல்லாம் கிடைத்திருக்கிறது, இந்த கற்பனைக்கு அப்பால கிடைத்திருக்கிறது. உலகத்தில் நான் இன்பங்களை கற்பனை செய்வோம் என்றால் இல்லாததான் கற்பனை செய்வோம். ஒரு மாதிரி இன்பத்தை பேசுகிறார், இருக்கிறத பேசுவார், அதை பின்னால கிடைக்கக்கூடிய பேசுவார். கற்பனை பண்ண விட்டா உலகத்திலே இல்லாததை கற்பனை பண்ணுவார். நாங்கள் சும்மா கற்பனை பண்ணப்படும், எங்களோட உள்ளத்தில் ஆசைகள் வந்தா கற்பனை உலகத்தில் நாங்கள் சஞ்சரிக்கிறோம் தானே, எங்க போறோம் அது எங்க இருக்கு உலகத்தில், உலகத்திலே இல்லாத இன்பத்தை தான் நாங்கள் கற்பனை பண்ணுவோம். அது எப்பவுமே நடக்க போறது இல்லை, நடக்காத ஒன்றை நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒன்றுதான் எங்களுடைய கற்பனையில ஓடிக்கொண்டு இருக்கும். சில சுவர்க்கம் அதுக்கும் அப்பால மாலாயின் ராஜ் ஒல உதுனும் சமயத் ஒல ஹத்ரலா கல்வி பஷர் என்ன, இந்த கண்ணுக்கும் அந்த காட்சி பட்டில்லை, இந்த காதுக்கும் அந்த செய்தி கேட்டில்லை, இந்த உள்ளத்துடைய சிந்தனையிலையும் அது உதித்தில்ல, கண்டதுக்கு பின்னால்தான் இதுவா இன்பம் என்று விளங்கு. அப்படியெல்லாம் கொடுத்து விட்டெல்லாம் கேட்கிறான், இப்ப எப்படி திருப்தியான கேட்பான். அதனால அந்த மக்கள் எல்லாம் ஆம் என்று சொல்ல மாட்டார்கள், அதுக்கு பெரியதொரு விளக்கமே சொல்வார்கள். என்ன சொல்வார்கள், யாரெல்லாம் நீ ஏன் இப்படி கேட்கிறாய்னு கேட்பார்கள். ஏன் கேட்கிறாய், மாலநாய அரப்பன் அல்லா நர்வா யால நாங்க எப்படி திருப்தி கொள்ளாமல் எப்படி இருப்பது, அலம் துபையில் உஜூகனா எங்களுடைய முகங்களை எல்லாம் நீ செழிப்பாக்கவில்லையா, வெண்மையாக்கவில்லையா, சுவர்க்கவாதிய முகங்கள் எல்லாம் இலங்கிக் கொண்டிருக்கும், வெண்மையாக இருக்கும். எப்படி வெண்மையாக இருக்கும், நாம் பவுடர் போட்டு கிரீம் போட்டு வெண்மையாக்குறது மாதிரி அல்ல, எத்தல்லா உஜூகம் கல் கமரி லைலத்தில் பதில், அது பூர்ண சந்திரனை போல இலங்கிக் கொண்டிருக்கும். அவரவருடைய ஈமானி பிரகாசம் தான் முகத்துறை பிரகாசம். அடுத்த கூட்டம் வருவார்கள், அஷத் லவ் அன்மின் கௌகமி துரியி, அது பெரிய நட்சத்திரங்களை போல அவருடைய முகங்கள் இலங்கிக் கொண்டிருக்கும். முகத்துடைய பிரகாசத்துக்கு உலகத்தில் கல்வி பிரகாசமாக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு ஹபஷி மனிதர் வருகிறார், கேட்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்து அவர் ஏக்கத்துடன் பேசுகிறார், தான் ஏதோ கீழ்மட்டத்தில் இருப்பதாகவும் அந்த தாழ்வு மனப்பான்மை கேட்கிறார். யார் சொல்லுல்லா புல்லில் தபில் அல்வானி ஒன் நபுவத்தி ஒல் ஹசப், யார் சொல்லுதா நீங்க நிறத்தாலும் குலத்தாலும் நபுவத்தாலும் எங்கேயோ போயிட்டீங்க, நான் ஒரு ஹபஷி கீழே கிடக்கிறேன், எனக்கு நிறமும் கிடையாது கருப்பு, குலமும் கிடையாது ஹபஷி, நீங்க நபுவத் அதுக்கு நிகராக நான் வரையலாது, எப்படி நான் ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கிறேன். யார சொல்லுதா நீங்க அந்த ரங்கமும் வெளிரங்கமும் எங்கேயோ போயிட்டீங்க, மறுமையில் உங்களை சந்திக்க அனுமதி கிடைக்குமான்னு கேட்டார். அவர் உலகத்துல உலகத்துல பேசல, ஏன் உலகம் உருண்டு பேசிடும், நிரந்தரமாக நிற்கிறது மறுமையில் முடிவு என்ன சிந்திக்கிறார். நபி சொன்னார்கள், முடிவு சொன்னார்கள், கருப்பு தானே ஒரு கவலையா இருக்குது, ஒரு மூமின் அந்த ஹபஷி இமானுல்லாஹ் மூமின் ஹபஷி, இந்த ஹபஷியுடைய கருப்பை எல்லாம் எப்படி மாற்றுவான் என்றால் இந்த பிரகாசம் 500 வருஷம் தொலைதூரத்து வீசிக்கொண்டிருக்கிறான். இங்கதான் அப்பா கருப்பு, இது உலகத்தில் சோதனைக்கும் அல்ல அடையாளத்துக்கும் கொடுத்தது. உடம்புடைய நிறமும் தான், கையில கொடுத்திருக்கிற செல்வமும் தான், சமூகத்தில் கொடுத்திருக்கிற செல்வாக்கும் தான், இவைகள் எல்லாம் ஆக்களை தரம் பிரிப்பதற்கல்ல, அடையாளத்துக்காக வேண்டி தாரப்பு இவர் யார் அவர் யார் என்று அடையாளம் காணத்தான். அல்ல பணம் கொடுத்திருக்கிறது தரம் பிரிப்பதற்கல்ல அடையாளத்துக்கு, அல்ல நிறம் கொடுத்திருக்கிறது தரம் பிரிப்பதற்கல்ல அடையாளத்துக்கு, அல்ல குளம் கோத்திரமா பிரித்திருக்கிறது தரம் பிரிக்கல்ல அடையாளத்துக்கு, இல்லை தாரப்பு அறிமுகப்படுத்தணுமே, அவர் இல்லை இவர், இவர் இல்லை அவர், அவரா இவர், அப்படி பேசுறதுக்கு தான். இந்த கருப்பு நிறத்தை எல்லாம் மாற்றுவான் பிரகாசமாக, அந்த பிரகாசம் 500 வருஷம் தொலை தூரத்துக்கு வீசிக்கொண்டிருக்கும் சொன்னார்கள். சரி அல்லாஹ் அப்படி மறுமையில் பிரகாசம் உள்ளவர்களாக ஒவ்வொரு பூமிங்களையும் அல்லாஹ் ஆக்குவான். இதை அவளை சுழலிக்காட்டு வகையால் முகத்தை அவளை பிரகாசமாக்கினாய், நரகத்திலிருந்து எங்களை நீ பாதுகாத்தாய், தப்பி வந்துட்டோம், தவறி விழுந்தால் என்ன கதி, தவறி விழுந்த எழுப்பிடுவது யார் இருக்கா, தூக்கிட யார் இருக்கா, தவறி விழவில்லை, தப்பி வந்து விட்டோம், இது ஆகப்பெரிய பாக்கியம், அலம் துணஜி நாமினார், அலன் எங்களை காப்பாத்தலையா, நரகத்தில் விழுந்திராமல் காப்பாத்தலையா, முகத்தை பிரகாசமாக்கலையா, யாருக்குமே கொடுக்காத அறக்கொலைகளை அள்ளி சொறியவில்லையா, எப்படியெல்லாம் தந்துவிட்டு இப்படியா கேட்கிறது, திருப்தி அடைந்து விட்டாய் என்று இப்ப எல்லாம் சொல்லுவான். உங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் இது மட்டுமில்லை, இன்னும் ஒன்றிலிருந்து தரட்டான் எல்லாம் கேட்பார், வியப்புடன் சுமக்கு வகை கேட்பார்கள், கிடைத்ததே எங்கேயோ எண்ணி பார்க்க முடியாதவைகள், என்னென்றே சொல்ல முடியாதவைகள், இது கப்பால் இன்னும் ஒன்றா ஆச்சரியமாக எதிர்பார்ப்பார்கள். அல்லாஹ் ஒரு செய்தி என்று சொல்லுவான், சாமான ஒரு செய்தி என்று சொல்லுவான், அந்த செய்தி இருக்கிறது அத்தனை சாமான்கள் இன்பத்தை விடவும் மிகைத்ததாக இருக்கும். உலகத்தில் அல்லாஹ் செய்தி சொல்றானே எங்களுக்கு குர்ஆன் மூலமாக ஹதீஸ் மூலமாக, அதை கொண்டு எவ்வளவு நன்மாராயம் அடைகிறோம், இது அல்லாஹ்வுடைய செய்தி எங்கள் உள்ளத்தை தாக்கிறதா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய செய்தி, அல்லாஹ்வுடைய முடிவு, ரசூலுடைய முடிவு, இந்த செய்திகள் கல்வியில் நுழைகிறதா, அதை கண்டு ஒரு ஆனந்தம், அதை கேட்டு ஒரு பயம், அதை கேட்டு வாழ்க்கை மாற்றம், அதை கேட்டு ஒரு சிந்தனை, அப்படியே நடக்கிறதா, அப்படி நடந்தவர்களுக்கு இப்படி நடக்கும், எப்படி நடக்கும், சுவர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு செய்தி சொல்லுவான், என்ன சொல்லுவான், இன்பங்களுக்கும் மேலான ஒரு இன்பம் அது ஒரு செய்திதான், என்ன செய்தி தெரியுமா, உகைவாழைக்கும் ஏதுவானி, இன்றைய நாளையிலே நான் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய திருப்தியை பொருத்தத்தை இறக்கிவிட்டேன், இதுக்கு பிறகு ஒரு காலம் கோபிக்கவே மாட்டேன், என்னென்னு செய்யுங்க, சுவர்க்கத்தில் எப்படி நானும் வாழுங்க, வரையறை கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது, ஆசை வருகிறதா நிறைவேற்ற வேண்டியதுதான், நினைத்தபடி வாழுகின்ற கதவை திறந்து விட்டேன், போங்க அவங்க இஷ்டப்படி வாழுங்கன்னு சொல்லுவாங்க. சரி, அதுதான் உலகத்தில் அந்த கதவு உலகத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் உடைத்துக் கொள்ளக்கூடாது, எல்லாம் திறந்து தருவான் மருமையிலே, நீ நினைச்சபடி வாழுங்கள், நினைச்சபடி வாழணும் என்று அந்த பாதை அடைக்கப்பட்டிருக்கிறது இப்போது உலகத்தில், நாங்கெல்லாம் நினைச்சபடி வாழ பார்க்கிறோம், நான் நினைச்சதெல்லாம் பார்க்கணும், நான் நினைச்சதெல்லாம் பேசணும், நான் நினைச்ச மாதிரியெல்லாம் உடுக்கணும், நான் விருப்ப மாதிரியெல்லாம் திங்கணும், எனக்கு வசதிப்பட்ட மாதிரியெல்லாம் உழைக்கணும், அப்படி நினைச்ச மாதிரி வாழுகின்ற பாதைக்கு போக பார்க்கிறோம், அது லொக் பண்ணப்பட்டிருக்கிறது, என்ன லொக் பண்ணிக்கிறது, உடைச்சு கொண்டு போகின்றார்கள், உடைத்தால் விழுகிறது நரகத்தில், உடைக்கவான் அதை திரும்பி வாருங்கள், பிறகு அந்த கதவை அல்லாஹ் திறந்து தருவான், நாம திறக்கலாது, அல்லாஹ் பூட்டி வைச்சிருக்கிறான், உடைக்க போனால் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும், என்ன சாபம் உண்டாகும், எப்படி சாபம் உண்டாகும், ஒரு கூட்ட நரகத்திலிருந்து கெஞ்சுவார்கள், மலக்குகளை பார்த்து கேட்பார்கள், கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு, கொஞ்சம் நரகத்திலிருந்து விடுதலை கேட்டு கெஞ்சுவார்கள், மலக்குகள் சொல்வார்கள், அது ஹபத்தும் தையிபாத்திக்கும் நீங்க உலகத்தில எல்லா இன்பங்களையும் அனுபவித்து முடித்து விட்டிருக்கிறது, கதவை உடைச்சிட்டு வந்துட்டீங்க, உடைச்சிட்டு வந்து எல்லாத்தையும் நினைச்சதெல்லாம் பார்த்தது, நினைச்சதெல்லாம் பேசினது, நினைச்சதெல்லாம் கேட்டது, ஹராமா யோசிக்கல, நம்ம ஹராம் பார்த்து என்ன நடக்க போகுது, நம்ம ஹராத்தை பார்த்து ரசிச்சு என்ன நடக்க போகுது, இரவு பார்த்து தானே நடந்துக்கிப்ப, நேற்று பார்த்து தானே நடந்துக்கிப்ப, வரக்கில பார்த்து தானே வந்த நடந்துச்சு, நடக்கலையே, ஹராம் பேசி என்ன நடக்க போகுது, எவ்வளவு பேசிட்டோம், பேசிக்கொண்டுதானே இருக்கிறோம், என்ன நடக்க போகுது, ஏதா மக்களுடைய சிந்தனை, என்ன நடக்க போகுது, நாம் ஹராமா உழைக்கலையா, உழைக்கிறோம் தானே, ஹராமான உழைச்சித்தானே மேல போயிருக்கிறேன், என்ன நடக்கிறது, யாரு கேட்கிறா, சொத்தன் அழிஞ்சா போகுது இல்லையே, இப்படித்தான் மக்கள் நினைக்கின்றார்கள், இதுக்கு பதில் மலக்கு சொல்வார்கள், இங்க பதில் சொன்னா படுகிறது இல்லை மக்களுக்கு, மலக்கிற பதில் சொல்வார்கள், இப்படித்தானே நீ வாழ்ந்தது, அதுகபத்தும் தையை பாத்திக்கும் விஹாயாத்திக்கும் துன்யா, உலகத்தில எல்லா இன்பத்தையும் அனுபவிச்சு முடிக்கல, நிக்கல, நிறுத்தியும் நிக்கல, உலகத்துல வாகனம் ஓடி போறோம், டிராபிக் போலீஸ் டோர்ச் அடிக்க நிப்பாட்டுகிறான், நிக்கிறோமா இல்லையா, அவனிக்கான் போமா அப்படியா, அவன் அடிக்கடிக்க நாங்க போவோம், நம்மள அவசரத்துக்கு அவனுக்கு என்ன அப்படி சொல்லுவோமா? என்னதான் அவசரம் தான் சொல்லுவோம், டோச் அடிக்க நிப்பாட்டிட்டான், ஏய் பாஸ் பண்ணி போன பிரச்சனை. உலகத்தின் ஒரு சட்டத்தை எங்களை போன ஒரு மனிதன் முன்வைக்கிறான், அதை பாஸ் பண்ணி போன பின்னால கிடைச்சல் என்று உணர்கிறோம். ரபுல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய கட்டளை பாஸ் பண்ணி போன பிரச்சனை இல்லை என்று வந்துகிட்டோம். எவ்வளவு பாஸ் பண்ணிட்டு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லுவோம். வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற எல்லா முசீபத்துகளும் அது பாஸ் பண்ணி வந்ததுதான். காசி காணதுதான் முசீபத் என்று நாங்கள் நினைக்கிறோம், எங்களை சாமான் காணதுதான் வாழ்க்கையில தடுமாற்றம் என்று நாங்கள் நினைக்கிறோம், எங்களுடைய பொருளாதாரம் காணாது, நாங்கள் நினைக்கிறோம் எங்களுடைய அரசியல் பலம் காணாது, நாங்கள் நினைக்கிறோம் எங்களுடைய கல்வி போடாது. இல்லை தவிர நீங்க எல்லாருடைய கட்டளையெல்லாம் பாஸ் பண்ணி வந்தீங்களே, தடைகளை மீறி வந்தீங்களே, அதுல முசீபத் தான் இது. அல்லாவுடைய ஒவ்வொரு தடைகளையும் தாண்ட தாண்ட முசீபத்தில் முடிவு செய்யப்படுகின்றது. எதுவரை என்றால் ஹதீஸிலே கருத்துக்கள் வருது, காலில் கல்லடி பட்டாலும் பாருங்க உங்களுடைய பாவத்தின் ஒரு முடிவாக தான் இருக்கிறது. மனைவி உங்களுக்கு கட்டுப்படலையா, நீங்க எப்பயோ கட்டுப்படாமல் வந்துட்டீங்க அல்லாவுக்கு. உங்களுடைய மிருகங்கள் கட்டுப்படாவிட்டாலும் இதையே யோசிங்க, நான் எங்கேயோ அல்லாஹ் கட்டுப்படாமல் வந்திருக்கேன். நாங்கள் வாழ்க்கையின் அல்லாவுடைய தடைகளை தாண்ட தாண்ட முன்னால முசீபத்தில் எங்களை எதிர்நோக்கி இருக்கிறது. சிலவரை 10 வருஷத்துக்கு முன்னால் செஞ்ச ஒரு ஹராம் இப்ப எங்களை சுத்தி கொண்டிருக்கும், அது ஒரு சூனியம் போல இருக்கும். நான் இப்போ யாரோ சூனியம் செய்து விட்டாங்க, சூனியம் தான், நாம செய்த பாவங்கள் தான் எங்களுடைய சூனியங்கள். அதனால நரகவாதிகள் பார்த்து மலக்கள் சொல்வார்கள், நீங்க இன்பங்களை எல்லாம் உலகத்தில் அனுபவித்து முடித்து விட்டீர்கள், அல்லாஹ் போட்ட கதவை உடைத்துட்டு போயிட்டீங்க, இப்ப அல்லாஹ் அந்த கூட திறந்து கொடுக்கிறான். எப்படி திறந்து கொடுக்கிறான்? தடைகள் கிடையாது. இப்போது தடைகளுக்கு முன்னால் உங்களை தடுத்துக் கொண்டீர்கள் உலகத்தில், அதுக்கு பேர் தான் ஷரியத். ஷரியத்துக்கு முன்னால நான் நிற்பது, ஷரியத்தை உடைக்கின்ற ஒரு அசட்டு தைரியம் வந்து விடக்கூடாது. என்ன ஹராம், யார ஹராம் சொன்னது? உலகம் எல்லாம் எப்படி போகுது? ஊர் போற போக்கு இப்படித்தானே, உலகம் போற போக்கு இப்படித்தானே, ஸ்கூல் அப்படித்தான், யூனிவர்சிட்டி அப்படித்தான், பொடியமாண்டா அப்படித்தான், கல்யாணம் வேண்டா இப்படித்தான் அப்படி சொல்லிக்கொண்டு உடைக்கிறோம் வந்து. மலக்கள் சொல்லுவாங்க தான், அதுக்கு பதில் இங்க சொன்ன பதில் விளங்காதே. அந்த மக்கள் நரகத்திலே நிறுத்தாட்சி சொல்வார்கள், உடைச்சு கொண்டு வாழ்ந்தீங்களே, இன்பங்களை எல்லாம் அனுபவித்தீங்களே, அதனால இங்க சுவர்க்கத்தின் இன்பங்கள் தடையாகி விட்டது. அங்கெல்லாம் இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று நின்று தன்னை தடுத்துக் கொண்டார்களே, அவர்களுக்கெல்லாம் திறந்து கொடுப்பான். அவங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி வாழுங்க, நான் கோபிக்கவே மாட்டேன் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய கோபம் வரவே வராது. உலகத்தில் நெல்லடியார்கள் எல்லாம் பயந்ததெல்லாம் அல்லாஹ் கோபிச்சு கொள்வானோ, அல்லாஹ் கோபிச்சு கொள்வானோ. தாய்மேல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டிய தாவத்துக்காண்டி போய் அந்த கயவர்களால் கல்லால காலில விரிபட்டு இரத்தம் சோர்ந்த நிலையில் திரும்பி வந்து சொன்னது என்ன? நீ மட்டும் கோபிக்கலாம், எனக்கு பிரச்சனையே இல்லை, அடிபட்டது எனக்கு பெரிய ஆதங்கம் இல்லை, நீ மட்டும் கோபிக்கலையா, பிரச்சனையே இல்லை, நான் தாங்கிக் கொள்வேன், நான் பொறுமை கொள்வேன், நீ மட்டும் கோபிக்கல அது மட்டும் போதும். மனித குல தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்வும் அது அல்லாஹ் கோபிச்சிடக்கூடாது. உம்மத்தின் முதல் மனிதர் அபூபக்கர், அடுத்த அந்தஸ்திரே உள்ள ஹஜரத் உமர் உஸ்மான், இவர்களுடைய வாழ்க்கையின் சாராம் அப்படித்தான். ரப்பு அல்லாஹ் கோபிச்சுக் கொள்ளக்கூடாது, அல்லாஹ் கோபிச்சுக் கொள்ளக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ் அங்கு அறிவிப்பான், இனி நான் கோபிக்கவே மாட்டேன், எப்படி ஏழுமோ அப்படி வாழ்ந்து கொள்ளுங்கள் சொல்லி அந்த அறிவித்தல் உலகத்தில் யாருக்கு அதை திட்டிட்டான், யாருக்கு அல்லாஹ் சொல்லிட்டானா, அப்படி இங்க சொல்லிட்டானா, நீங்க பயப்படுத்த எப்படி நான் வாழுங்க, யாருக்கு சொல்லியிருக்கிறான்? அப்படி யாருக்கோ செய்து கிடைச்ச மாதிரி சில மக்கள் வாழ்கின்றார்கள். யாருக்கு செய்து கிடைச்சிருக்குது? அல்லாந்து சொல்லுவானே, உங்களை இஷ்டப்படி வாழுங்கள், நான் கோபிக்கவே மாட்டேன், உங்களை இஷ்டப்படி வாழுங்கள் நல்லா சொல்லி சொல்லுவானே சுவர்க்கத்தில். அந்த செய்தி முன்னால் யாருக்கு அது கிட்டிட்டோம்? பயம் இல்லாம வருகின்றார்கள், ஹராத்துக்கு பயம் இல்லாம வருகின்றார்கள், சரியத்தின் தடைகளை உடைப்பதற்கு பயம் இல்லாம வந்தார்கள். இவர்களை யார் செய்தி கொண்டு கொடுத்தது? சரி, அதனால கிடைத்ததெல்லாம் அனுபவித்தே ஆகுவோம் என்பது சுவர்க்கம் மட்டும்தான். உலகத்தை சொல்லுமே, யாருடைய சொத்து? அப்பாட சொத்து, அப்பா சேர்த்த சொத்து. என்ன நடந்தது? அவரால் முழுமையா அனுபவிக்க முடியாமல் ஆகிவிட்டது, பேரப்பிள்ள அனுபவிக்கிறார். எப்படி தான் கை நழுவி கை நழுவி போகும். எனவே அந்த வாழ்க்கையின் வெற்றி சாதனை என்ற அந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற அல்லாஹ்வுக்கும் எங்களுடைய தொடர்பு இருக்கிறேன், அந்த தொடர்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அடிமை என்ற தொடர்பு. நாம் அல்லாஹ்வுடைய அடிமையாக உலகத்திலே வாழ வேண்டும். ஒரு வீட்டுக்குள் வாழுகின்ற குடும்பம் தங்களுடைய தொடர்புகளை பேணிக்கொண்டால் சந்தோஷமான குடும்பம். இவர் பாப்பா, ஒரு மகன், இவன் பாப்பா என்ற உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும், மகன் என்ற இரக்கத்தில் நடந்து கொள்ள வேண்டும், மனைவி என்ற உரிமையை கொடுக்க வேண்டும், கணவன் என்ற கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டும், சந்தோஷமான குடும்பமா இருக்கும். அந்த தொடர்புகளை பாதுகாத்து வாழ்கின்றார்கள். பாப்பா என்றால் என்ன உரிமை கடமை இருக்கிறது, மகன் என்றால் என்ன உரிமை கடமை இருக்கிறது, இந்த தொடர்புகளை உணர்ந்து இவர் தன்னுடைய வாப்பா என்ற உணர்வை மறந்து விட்டால் அங்கே நடக்கும் பிரச்சனை நடக்குமா இல்லையா? இவர் இந்த கணவன் என்ற அந்த உணர்வை மறந்து விட்டால் கட்டுப்பாடான வாழ்க்கை வருமா? அங்க ஒரு சின்ன அறைக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே இந்த உணர்வுகள் தொடர்புகளுடைய உணர்வுகள் பலகீனம் அடைந்தால் அங்கே பிரச்சனை உருவாகிறது பார்க்கிறோம். பரந்த உலகத்திலே இந்த எல்லையில்லாத சமூக வாழ்க்கையிலேயே என்ன தொடர்பு? நாம் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற தொடர்பு. இது மறந்து விட்டால், இந்த தொடர்பு பலகீனப்பட்டு விட்டால் அதுதான் உலகத்துடைய குழப்பமும் பிரச்சனைகளும் அமைதியின்மையும் அழிவுகளும் அதுதான். நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற தொடர்பு நினைவில் நிலைநிறுத்தி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அடிமை அல்லாஹ் எங்களிடம் அந்த தொடர்பை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். யாரா இருக்கலாம், எப்படி இருக்கலாம், என்னவும் செய்யலாம், ஆனால் நீ அல்லாஹ்வுடைய அடிமை, அடிமை என்ற அறிமுகம் மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு தேவை. நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே அடிமைத்துவத்தின் அறிமுகத்தை தவிர அடைந்து கொள்வதற்கு எதுவுமே கிடையாது. அதை விட அந்தஸ்திலே உயர்வதற்கு வேறொரு வழி கிடையாது. அல்லாஹ் தஆலா அந்த அடிமைத்துவ அறிமுகத்தை எந்த அளவு அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தின் படைப்புகளிலே அல்லாஹ் உயர்ந்த படைப்பாக தெரிவு செய்தான். அவர்களை யாருமே உயர முடியாத இயத்துக்கெல்லாம் உயர்த்தினான். மேராஜில எங்க போனா உலகத்தில் ஒருவரை நாம் அறிமுகப்படுத்த வேண்டாம். அவரால் சாதனை செய்து விட்டார். பாடசாலையில சாதனை செய்து விட்டார், ஊரில் சாதனை செய்து விட்டார், உலகத்தில் ஒருவர் சாதனை செய்து விட்டார். இவரை அறிமுகப்படுத்தணும், என்ன செய்வோம், கொஞ்சம் மேடையில ஏற்றுவோம். எத்தனை அடி ஏற்றுவோம், 5 அடி 6 அடி அவ்வளவு தானே? இல்ல அவர் ஆகப்பெரிய சாதனை, அதுக்கு 10-15 அடிக்கு ஏத்தலாம். அவரை ஊரைக்கு மேல ஏத்த போறோம், மேடையில தான் ஏத்துவோம். 5-6 அடி தான் ஏத்தேயும், அவ்வளவுதான் உயர்த்தேயும். அல்லாஹ் உயர்த்தினான், ஜிபிரீலே போக இயலாத இடத்துக்கெல்லாம் உயர்த்தினான், மலக்குகளின் தலைவரே போக இயலாத இடத்துக்கெல்லாம், 7 வானத்தையும் கடந்து அரசுக்கு மேல அல்லாஹ் உயர்த்தினான். உயர்த்தி அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். யார் வந்திருக்கிறது, யார் இவர், எப்படி எல்லாம் அறிமுகப்படுத்துகிறான்? சுபஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, அஸ்ரா பிஅப்திஹி, தன்னுடைய அடிமையை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறான். ஒரு எந்த அறிமுகத்தையும் அல்லாஹ் வைக்கல, அடிமைத்துவத்தின் அறிமுகம்தான். அல்லாஹ்வுக்கு தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட அடிமை என்ற உணர்வு, அதைத்தான் அல்லாஹ் அறிமுகத்துக்கு எடுத்துக்கொண்டார். ரசூலுல்லாஹி அவர்களும் தான் உலகத்தில் அடிமைத்துவத்தின் வெளிப்பாட்டாக வாழ்க்கையை அமைக்கணும் என்பதை தான் தெரிவு செய்தார்கள். அல்லாஹ் ரசூலுல்லாஹி அவர்களை ஒரு படிப்பினைக்கு முன்மாதிரிக்காக வேண்டி ஒரு விடயத்தை அல்லாஹ் தெரிவு கொடுத்தா, நபியே நீங்க அரசனாக நபியாக வாழப் போறீங்களா அல்லது அடிமையாக நபியாக வாழப் போறீங்களா? அரபி நபி சொல்லது அவர்கள் அந்த மலிக்காகவும் நபியாகவும் வாழ்வதை தெரிவு செய்யல, அப்தன் நபியன், நான் ஒரு அடிமையாக நபியாக வாழப் போறேன் முடிவு செய்தார். அன்றிலிருந்து அடிமை உட்கார்வதைப் போல உட்கார்வார்கள், அடிமை சாப்பிடுவதைப் போல சாப்பிடுவார்கள். சரி, இதைத்தான் நான் கலிமாவிலே நாம் உறுதிப்படுத்தியும் சாட்சியம் சொல்லியிருக்கிறோம். நாம் அல்லாஹ்வுடைய அடிமை, அடிமைத்துவ வாழ்க்கை வாழ்வோம், அல்லாஹ்வை வணங்குவோம், அடிமையாக வாழ்வோம். இது இந்த தௌஹீதுடைய கலிமாவிலே நாம் இதனை அல்லாஹ்விடத்தில் விண்ணப்பிக்கின்றோம், சாட்சி சொல்கிறோம். பிறகு அல்லாஹ் எங்களை அந்த அடிமைத்துவத்தின் சோதனைக்குரிய இடமாக உலகத்தில் எங்களை அனுப்பியிருக்கிறான். இந்த உலகம் இருக்கிறது, நாம் அல்லாஹ்வுடைய அடிமைகளாக வந்திருக்கிறோம், ஆழமுள்ள அளவாக ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம், உலகத்தில் வந்து கலிமாவின் மூலம் அதை சாட்சி சொல்லியிருக்கிறோம். இப்ப சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். என்ன சோதனை? இந்த அடிமைத்துவம் பறிபோய்விடும், பலகீனம் அடைந்துவிடும், நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த அடிமைத்துவத்தை பறிக்கின்ற பலகீனப்படுத்துகின்ற நிலைமைதான் உலகம். இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கின்ற ஒவ்வொரு நிலைமைகளும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் இந்த நாம் அல்லாஹ்வுக்கு அடிமை என்ற அடிமைத்துவத்தை ஒன்று பறிக்க போட்டுரும் அல்லது பலகீனப்படுத்தி போட்டுரும். நாம் பறிகொடுக்கவும் மாட்டோம், பலகீனப்படுத்தவும் மாட்டோம் என்றதுதான் இந்த வாழ்க்கையின் ஒரு சாதனையாக இருக்கிறது. சரி, அதுக்குரிய பயிற்சியாகத்தான் அல்லாஹ் இந்த ஐந்து கடமைகளையும் ஆக்கி தந்திருக்கிறார். எங்களுடைய அடிமைத்துவம் என்ற உணர்வு எங்கெங்கெல்லாம் பறிபோகுது, அதுக்குரிய சவால்கள் எங்கெங்கெல்லாம் வருகிறது, அதை உணர்ந்த மனிதனுக்குத்தான் இந்த ஒவ்வொரு கடமைகளுடைய தாற்பயம் விளங்கும். ஒன்று, மனிதன் நிலைமைகளுக்கு அடிமையாகிறான். எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு நிலைமைகள் உண்டாகிறது. இந்த நிலைமைகள் மனிதன் அப்படியே ஆக்கிரமித்துக் கொள்கிறது. நிலைமைகளுக்கு மனிதன் அடிமையாகி விடுகிறான். சும்மா பேச்சு கண்டு பாருங்கள், ஒரு 50 பேர் எடுத்து வச்சு பேச்சு கண்டு பாருங்களேன், என்ன பேசுகின்றார்கள், எப்படி நிலைமை என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால் என்ன பேசுவார்கள்? நிலைமைகளின் முறைப்பாடு தான் சொல்வார்கள். பாருங்களேன், இப்படி நடந்து விட்டது, குடும்பத்தை பற்றி, தொழிலை பற்றி, அவரின் நோயை பற்றி, அல்லது யாரோ அவரை ஏமாத்தினதை பற்றி. நிலைமைகளின் முறைப்பாடு என்னது? நிலைமைகளுக்கு அடிமையாகிவிட்டான். நாம் ஆறுதலாக ஆறாம சுமந்தா, ஓ நானும் நிலைமைகளுக்கு அடிமையாகித்தான் இருக்கிறேன். அப்ப அல்லாஹ்வுடைய அடிமைத்துவம் பலையினப்பட்டு விட்டது, பறிபோகி விடுமோ என்ற பயம் அடுத்தது இருக்கிறது. இன்பமா நிலைமை வருகிறது, அதுவும் பறித்துவிடும். இன்பத்துக்கு அடிமையாகிவிட்டால் மனிதன் அந்த மமதையிலேயே அல்லாஹ்வுடைய அடிமைத்துவத்தை இழந்து விடுவான். துன்பமா நிலைமை வருகிறது, அதை துவண்டு போய் விரக்தி அடைஞ்சி அல்லாஹ்வே மறந்து விடுவான். இன்பமானவை, துன்பமான நிலைமை, பல நிலைமைகள் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த அடிமைத்துவம் இங்க இந்த நிலைமைகளுக்கு பறிபோகக்கூடாது என்பதற்குத்தான் ஒவ்வொரு நிலைமைகளையும் எல்லாம் தொழுகையை தந்திருக்கிறான். தொழுகை அடிமைத்துவத்தை உறுதிப்படுத்தும் இந்த பயிற்சி அது. ஒரு நாளைக்கு 17 ரக்காத் 5 நேர 5 தொழுகையாக தொழுங்கள் என்று சொல்லவில்லை. 5 தொழுகை அல்ல, 5 நேர தொழுகை. நாளைக்கு 5 தொழுகை தொழுங்க சொன்னா, நான் காலையில வந்து ஒரு மணி சாத்துக்குள்ள 5 தொழுகை தொழுகை போயிட்டுலாம். 5 தொழுகை எல்லைகளை கடமை, 5 நேர தொழுகை, 5 நேரங்களை வைக்கப்படும். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிலைமைக்கு மனுஷன் அடிமையாகக்கூடிய நேரம். அவன் தூக்கத்துக்கு அடிமையாகிற நேரத்திலே, தூக்கத்தின் இன்பத்துக்கு அடிமையாக போற நேரத்திலேயே அழைப்பு, நீ தூக்கத்துக்கு அடிமையில் அல்லாவுக்கு அடிமைவா? தொழிலுக்கு அடிமையாக பார்க்கிறான், இல்ல அல்லாவுக்கு அடிமையாக, தொழிலுக்கு அடிமையாக வராது. உலகத்துடைய இந்த கவர்ச்சிகளுக்கு, சொகுசுக்கு, பராட்சிகளுக்கு அடிமையாக பார்க்கிறான், இல்ல விட்டு போட்டு அல்லாவுடைய அடிமை என்பதுவா? எப்படி இரவும் பகலும் காலையும் மாலையும் ஒவ்வொரு நிலைமைகள் இவனை அடிமையாக்க பார்க்கிறது, விடுதலையாகி வந்து உறுதிப்படுத்துவதில் அல்லாவுடைய அடிமைதான். சரி, நிலைமைகளை முகம் குறிக்கணும், அடிமையாகிவிடக் கூடாது. ஒரு மனிதனுக்கு தேவைகள் ஏற்படுகிறது, அதோட நிலைமை பாருங்க. யார்தான் தேவையை முறைப்படாத ஆக்கள் இருக்கிறாங்க? இவ்வளவு தேவை, என்னென்ன தேவை பாருங்களேன், என்ன தேவை அடிக்கொண்டே போவார்கள். ஒவ்வொரு பேரும் சின்ன பிள்ளையிலிருந்து ஆரம்பித்தாலும் சாக கிடைக்கிற வயசாளி வரையும் தேவையைதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு வயசு பிள்ளைங்களுக்கு தேவை சொல்லுது, 100 வயசு வயசாளியும் தேவை சொல்லுகிறார். என்ன விஷயம்? இவைகளெல்லாம் தேவை என்ற நிலைமைக்கு அடிமையாகிவிட்டார்கள். அதற்கான நல்லா சலாத்துல் ஹாஜிய தந்திருக்கிறான், நீங்க தேவைகளை முறைப்பாடு மக்களிடம் சொல்லி அடிமைத்துவத்தை இழந்து விடாதீர்கள், அல்லாவிடம் இந்த முறையிடுங்கள். சலாத்துல் ஹாஜிய அல்லா தந்திருக்கிறான், இந்த நிலைமையில் அடிமைத்துவம் பறிபோகக்கூடாது. சலாத்துல் ஹாஜிவாது சிலத்தில் சில தடுமாற்றமான நிலைமைகள் ஏற்படும். அது செய்யறியா, இது செய்யறியா, ஒரு குழப்பமான நிலைமை வந்து விட்டதே, இதை சொல்லிக்கொண்டு குழம்பு தெரியவான ஆக்களுக்கு மத்தியில் அந்த நிலைமை டென்ஷன் ஆயிட்டோமே, இதுக்கு அடிமையாகிவிடக்கூடாது. அதுக்குதான் சலாத்துல இஸ்திகார தரப்பட்டிருக்குது. உங்களுக்கு ஏற்பட்ட மன குழப்பத்துக்கு தொழுது முடிவு காணுங்கள். ரோட்டில் இருந்து ஆக்கிட்ட குழம்பு தெரியவானாது, ஒவ்வொரு ஆளையும் சொல்லிச்சுடு, என்னை கொண்டு முழந்ததுல பாருங்க, அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு, அப்படி தடுமாறவானாது. நீ அல்லாஹ்வுடைய அடிமை அடிமைத்துவத்தை பறிப்பதற்கு வந்த நிலைமை இது. அதில் தொழுகைக்கு வா, சலாத்துல இஸ்திகாரா செய்து அல்லாஹ்வுடன் தொடர்பை ஏற்படுத்தி அடிமைத்துவத்தை உறுதிப்படுத்தி. வாழ்க்கையில் ஒரு கவலையான நிலைமைதான் மனுஷனுக்கு ஏற்படுகின்றது. மௌத், எனக்கு இல்ல என் குடும்பத்துக்கு மௌத், என் ஊருக்கு மௌத், அந்த கவலை இருக்குது. அவங்களே வாப்பா மௌத்தா போயிட்டாரே, பிள்ளை மௌத்தா போயிட்டாரே, அப்படி உலர வேணாது, அதுக்கு ஜனாசா தொழுகை தரப்பட்டது, தொழுது சலாமத்தான் முடிச்சு கொடுங்க. பெண்ணால் விளங்குறது ஒவ்வொரு இடமும் சந்தோஷமான நிலைமை. பெண்ணால் கல்யாட்டம் என்று சரியத்தை உடைச்சு கொண்டு போவானது, பெண்ணால் தொழுகைக்கு வாருங்கள். எல்லா நிலைமைகளும் தொழுகையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நிலைமை அடிமைத்துவத்தை பறிக்கும், அதனால பறி கொடுக்க மாட்டோம். எல்லா நிலைமைக்கும் தொழுகையோடு இணைவோம், தொழுகையோடு இணைவோம், தொழுகையோடு இணைவோம். சொல்ல இதே போலதான் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் பணத்தை செல்வத்தை எல்லாம் கொடுக்கிறார். பணம் செல்வம் இருக்கிறது, செல்வம் அடிமைத்துவத்தை பறிக்கும். உடைய சொத்து அடிமைத்துவத்தை பறிக்கும். பணத்துக்கு அடிமையாகிடக்கூடாது, செல்வத்துக்கு அடிமையாகிடக்கூடாது. எல்லோரும் சொல்வார்கள் இல்லை நாங்க அப்படி அடிமையாகலன்னு சொல்வார்கள். சரி, பணத்துக்கு நான் அடிமையாக இல்லை, செல்வத்துக்கு அடிமையாக இல்லை என்று வாயால சொல்லி சரி வராது. அது பணத்துக்கு நான் அடிமையில் என்று பணத்தானும் சொல்லணும். அதுக்கு தான் அல்லாஹ் ஜகாத்தை தந்திருக்கிறான். நீ பணத்துக்கு அடிமை இல்லை என்றால் ரெண்டரை வீதத்தை சந்தோஷமாக கொடுக்க வேணும், அதை கணக்கு பார்த்து கொடுக்க வேணும், கணக்கிடக்கூடாது. செல்வத்துக்குரிய ஜகாத்தை கொடுத்து செல்வத்துக்கு நான் அடிமையாக மாட்டேன், செல்வந்தனாக வாழலாம், அதில் எந்த இழிவும் கிடையாது, பழிப்பும் கிடையாது. செல்வத்துக்கு அடிமையாகி வாழ்வதுதான் இழிவும் பழிப்புமாக இருக்கிறது. காசு சேர்க்கிறது பிரச்சனை இல்லை, அந்த காசுக்கு அடிமையாகிறது தான் சாபத்தை உண்டாகும். அதனால நான் அடிமையாகவில்லை என்பதற்கு அடையாளமாக சகாத்தையும் சதக்காவையும் கொடுத்து அதனுடைய அடிமைத்துவத்திலிருந்து அல்லாஹுடைய அடிமைத்துவத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். எங்களை எல்லாம் அல்லாஹ் வெறும் பிண்டங்களாக படைக்கவில்லை, ஆசையோடு படைத்திருக்கிறார். ஆசை இருக்கிறது, ஆசை தீர்த்து வாழலாம், ஆசைக்கு அடிமையாகக்கூடாது. ஆசைக்கு மனுஷன் அடிமையாகுவதுதான் சாபத்தை உண்டாக்கும், நாசத்தை உண்டாக்கும். மனிதனை விலங்குகள் மிருகத்துடைய இடத்துக்கு இறக்கிவிடும் ஆசைக்கு அடிமையாகினார். ஆசை தீர்க்கலாம், பிரச்சனை இல்லை, ஆசை தீர்க்கலாம். அடிமையாக ஆசைக்கு அடிமையானவன் ஹராத்தில் ஆசை தீர்க்க போவான். நான் ஆசைக்கு அடிமையாக இல்லையா, எப்படி பார்க்கிறது? உங்களுடைய ஆசை நிறைவேற்றின முறை இருக்கிறது. சரியத்தை உடைச்சு கொண்டு ஆசையை தீர்ப்பீர்கள் என்றால் நீங்க ஆசைக்கு அடிமையாகி விட்டீங்க, அது சாபக்கேடு. ஆசை தீர்க்கலாம் சரியத்துக்கு உள்ளுக்குள்ள, அதுக்குரிய பயிற்சியா தானே நோம்ப தந்திருக்கிறான். நோம்பல் என்ன, நாங்கள் ஆசை தீர்ப்போம், ஆசைக்கு அடிமையாக மாட்டோம். எப்படி பாருங்க, அருமையான தாகம் கையில தான் பிரிஞ்சு இருக்குது, அருமையான பசி முன்னாலதான் சாப்பாடு இருக்குது, கையில எடுத்துட்டோம், ஏற்ற வாங்கி கிட்ட கொண்டு போயிட்டோம், சொல்லுவோம் இல்ல இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது, அப்படியே வச்சு கொண்டு இருக்கோம். ஒரு நிமிஷம், அரை நிமிஷம் இருக்குது, என்ன கொஞ்சம் இருக்குது, என்ன அரை நிமிஷம், அப்படி வாங்கி ஓடுவோமா? சின்ன பிள்ளை சொல்லாது. ஏன், நாங்கள் ஆசை தீர்க்கத்தான் இவ்வளவு சாமான் வச்சிருக்கிறோம், ஆனால் ஆசைக்கு அடிமையாக மாட்டோம். இவ்வளவு சாமான் வச்சிருக்கிற முன்னால எனக்கு ஆசை தீர்க்க, ஆசை தீர்ப்போம், ஆசைக்கு அடிமையாக மாட்டோம். அதனால நஃப்ஸ் கேக்கின நேரத்தில் சாப்பிட மாட்டோம், ரப்பு சொல்கிற நேரத்தில் சாப்பிடுவோம். ஆசைக்கு அடிமையாகினால் சாபத்துக்கு உண்டாகிடுவோம். இதே போலதான் உலகத்தில் சமூக வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை, அது அல்லாத ஏற்பாடுதான் சமூக அமைப்பு. அதுல ஒரு தலைவர் ஆயிருக்கணும், சிலருக்கு சில அதிகாரங்கள் கொடுக்கணும், சிலருக்கு சில பொறுப்புகள் கொடுக்கணும். அதுக்காக தான் சிலர் ஏற்றத்தாழ்வாக படைத்திருக்கிறார். சிலர்கள் எல்லாம் விவேகிகளாக அவர்களை உண்டாக்கி கொண்டார்களா? இவர்களை புத்தி குறைந்தவர்களா அவர்களே மாறிக்கொண்டார்களா? அப்படி யாரும் மாறுதல்ல, ஒரே வாப்பாடு நாலஞ்சு பிள்ளைகள், ஒரு பிள்ளை கடல் விவேகி, எங்க போயிட்டார்? அவர் படிப்புல உச்சக்கடத்து போயிட்டார். ஒரு பிள்ளை மந்த புத்தி, அவர் கூலி வேலையில் நிற்கிறார். இது பாப்பா செஞ்ச அநியாயமா, பிள்ளை செஞ்ச மடத்தனமா? அப்படித்தான் ஏற்றத்தாழ்வா படித்திருக்கிறான். ஏன், உலகத்தின் நிர்வாகம் நடக்கணும், சிலாக்களுக்கு விவேகத்தை கொடுக்கணும், சிலாக்களை புத்தியை குறைக்கணும், சிலாக்களை கொஞ்சம் மடையர்களா வைக்கணும், அப்பதான் உலகம். சில மடையர்கள் சுவர்க்கத்தில் உச்சகத்தில் இருப்பார்கள், சில விவேகிகள் நரகத்தின் அடித்தளத்தில் இருப்பார்கள். உலகத்தில் எல்லாம் சிலரை விவேகிகளாக படைத்ததும் சிலரை மடையர்களாக படைத்ததும் அடையாளத்துக்கு தான், தரம் பிரிக்கிறதுக்கு அல்ல. சில அறிவாளிகளை உள்ள மடையர்கள் தரம் குறைந்தவர்கள் அல்ல, சில உலகத்து மடையர்கள், தீன் தெரியாத மடையர்கள் அல்ல, உலகத்துல படிப்பறிவு இல்லாத மடையர்கள். எங்கட பாசையில் இருக்கானே இவன், ஒன்னும் தெரியாத மடையனா, பள்ளியில முன்னுக்கு சகுல நிப்பான் சொல்லுவான், ஆனா படிப்பறிவு இல்லை, எது தெரியாத, வாசிக்க தெரியாது, அந்த அந்த பாசையில மடையது புத்தி குறைய. ஆனால் சுவர்க்கத்தின் உச்சகடத்தில் இருப்பார்கள், நல்ல விவேகி ஊரை ஆட்டை படைப்பார், நரகத்தின் அடித்தளத்திலே இருப்பார். அப்படி நடக்கும். அதனால உலகத்தில் சில அதிகாரங்கள் சிலாக்களுக்கு வழங்கணும். சிலாக்கள் அதுல பிரபலியமாவார்கள், சில பிரபலியமாகலாம், அதிகாரமாகலாம், அதிகாரியாகலாம், தலைமத்துவத்துக்கு வரலாம். அதுக்கு அடிமையாக கூடாது. அதிகாரங்கள் உலகத்தை ஆட்சி படைக்கிற அதிகாரங்கள் அடையலாம், ஆனா அதுக்கு அடிமையாக கூடாது. அதுதான் அவருக்கு கேடு, சாபக்கேடு. எதுவரை சாபக்கேடுந்தார் நபிசல் அவர்கள் சாபமிட்டார்கள், விலங்குகளுக்கு ஒப்பிட்டார்கள், சொன்னார்கள் மனிதனே இல்லை, மாதி பாணி ஜாயானி உருசிலா பதவியுடைய மோகம், பணத்துடைய மோகம் இருக்கிறது, இவைக்கு அது அடிமையாகிறது, அதிகாரத்துக்கு தலைமைத்துவத்துக்கு அடிமையாகிறது. எங்க ஒன்று தெரியுமா, இவனை மிகப்பெரிய பசாதுக்கான குழப்பவாதியாக்கிவிடும். சாதாரண குழப்பம் அல்ல, சொன்னார்கள் பசி வரி பிடித்த இரண்டு ஓநாய்களை ஆட்டு மந்தைகளின் பக்கம் அவிழ்த்து விடப்பட்டால் அந்த இரண்டு ஓநாய்களும் போய் ஆட்டு மந்தை எப்படி நாசமாக்குதோ அதை விட மோசமான பசாதை குழப்பத்தை இந்த பணத்துடைய மோகமும் பதவியுடைய மோகமும் அந்த மனிதனுடைய தீனிலே பசாதை உண்டாக்கும் சொன்னாங்க. குழப்பவாதியாக மாறிவிடுவார். ஓநாய் இருக்குது, ரெண்டு ஓனாய் ஆட்டு மந்தை போயிட்டுதான், உதாரணம் ஒரு 40 ஆட்டு மந்தைகள் இருக்குது, ஆடுகள் இருக்கு அந்த மந்தையில, இந்த ரெண்டு ஓனாயும் போய், ரெண்டு ஓனாய்க்கு ஒரு ஆடு போதும் தானே, ரெண்டு ஓனாயும் போய் ஒரு ஆட்டை பிடிச்சு ரெண்டு நல்ல சலாமத்தா ஆறுதலாக தின்று முடிக்கிட்டு போகுமா? அப்படி செய்யாது. ரெண்டு ஓனாயும் போய் 40 ஆட்டையும் கடிக்கும், அது ஒன்றை தின்றா போதும் தான், ஆனா வெறி இதைக்கு. அதனால இதையும் பாயும், அதைக்கும் பாயும், அதையும் பிடிக்கும், இதையும் பிடிக்கும், இங்கேயும் கடிக்கும், அங்கேயும் கீறும், கடிச்சு கீறி கிழிச்சு நாசமாக்கி விடும். அப்படித்தான் பதவிக்கு அடிமையானவர்கள், பதவி உள்ளவர்கள் அல்ல, பதவிக்கு அடிமையானவர்கள், அதிகாரத்துக்கு அடிமையானவர்கள் இப்படித்தான் நாசத்தை சமூகத்திலே உண்டாக்குவார்கள். அதனாலதான் இதுக்கு ஒரு சிகிச்சையாக பயிற்சியாக அல்லாஹ் ஹஜ்ஜை தந்திருக்கிறார். நீங்கள் அதிகாரிகளாக வாழுங்கள், அது பிரச்சனை இல்லை, அடிமையாக கூடாது. உலகத்தில் பிரபலியமாகுங்கள், ஊர் மட்டுமல்ல, நாட்டு மட்டுமல்ல, உலகத்தை மட்டத்திலே பிரபலியமாகாமல் பிரச்சனையே கிடையாது, அது தீனுக்கு முரண் அல்ல, ஆனால் அந்த பிரபல்யத்துக்கு அடிமையாக கூடாது. அதுக்கு நெஞ்சை உண்மை நான் யாரும் தெரியுமா என்றெல்லாம் பயத்திடக்கூடாது. அங்குதான் அந்த மனிதனுக்கு இப்படியான ஒரு இழிவும் அழிவும் ஏற்படுகிறது. அதுக்குரிய பயிற்சியாக தன்னல்லா ஹஜ்ஜை தந்திருக்கிறான். அங்கே அறிமுகம் எதுவுமே கிடையாது. அரபா ஹஜ்ஜுடைய முக்கியமான ஒரு அமல், ஹஜ் என்றாலே அரபா, ஹஜ் அரபா என்று சொன்னார் நபி அவர்கள். அந்த அரபா மைதானத்திலே அடிமைத்துவத்தின் அறிமுகத்தை தவிர எந்த அறிமுகமும் கிடையாது. உலகத்தில் ஒவ்வொருவரும் அறிமுக ஆடை அணிந்து வருவார்கள். உடுப்ப பார்த்தா தெரியும் இவர் முக்கிய சந்து விளங்கும், உடுப்ப பார்த்தா தெரியும் இவர் உயர்ந்த நல்ல போஸ்டில் இருக்கிறான்னு விளங்கும். ஆடையுடைய அறிமுகம் ஆளுடைய தரத்தை காட்டுகிறது. எல்லாரும் ஒரு உடுப்பு, இவர் அவரில் முக்கியமான ஒரு ஆள் என்று காட்டும். சரி, அரபாவில் அதிசரி வராது. சவுதி மன்னர் தான் வருகிறார், அதுக்கு அந்த அடையாளத்தில் வருவாரா? அரபுடைய இமாம் வருகிறார் அரபாவுக்கு, அவர் வித்தியாசமான ஏறமா அடங்கி வரப்போகிறார். உலகத்திலே பிரதிநிதிகள் வருகின்றார்கள், அது வித்தியாசமான உடுப்பா? சரி, ஒன்றுதான் அறிமுகம், உங்களுடைய உதட்டின் வார்த்தையினாலையும் உடுப்புகிற உடுப்பினாலையும் அங்கிற புழக்கத்தினாலையும் நான் அல்லாஹ்வுடைய அடிமையை தவிர வேற எதுவுமே இல்லை சொல்லுவதற்கு அடிமைத்துவத்தின் அடையாளத்தை வெளிப்படுத்தி எல்லா உணர்வுகளை களைந்து விடுகின்ற ஒரு பயிற்சியாக அல்லாஹ் ஹஜ்ஜை தந்திருக்கிறார். எனவே சொல்ற இந்த 5 கடமைகளும் நான் அல்லாஹ்வுடைய அடிமைதான், வேறு ஒன்றுமில்லை. அடிமைத்துவத்தின் பயணம்தான் நாம் முன்னோக்கி சென்ற மௌத்துக்கின் வெற்றியாக அமையும். நாம் எல்லாம் மௌத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம். அந்த மௌத்து வெற்றியான ஒரு நாளாக அமைவதற்கு நாம் எடுத்துச் செல்கின்ற அடையாளம் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை தவிர எதுவுமே கிடையாது. மற்ற எல்லாமே தற்காலிகமாக தோன்றி மறைகின்ற அடையாளங்களே தவிர எங்களை தரம் பிரித்தவைகள் அல்ல. ஆக அல்லாஹ் தஆலா எங்களை அல்லாஹ்வுடைய உண்மை அடிமைகளாக வாழக்கூடிய உணர்வையும் விளக்கத்தையும் 5 கடமைகளிலும் அந்த யதார்த்தத்தை ஹக்கீக்கத்தை புரிந்து அவைகளின் மூலமாக அடிமைத்துவ பயிற்சியை பெற்ற அடியார்களாக அல்லாஹ் எங்கள் அனைவரையும் கபூல் செய்வானாக. யாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உனக்கு பொருத்தமான விருப்பமான கபூல் செய்யப்பட்ட அடியார்கள் எங்களை ஆக்கி வைப்பாக. தந்த ஒவ்வொரு கடமைகளிலும் உடைய அடிமை என்ற உணர்வையால் உள்வாங்கி அந்த கடமைகளை ஹக்கைக்கத்தாக நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் தௌஃபீக்கையும் விளக்கத்தையும் உண்மை உணர்வுகளையும் தந்தருள்வாயாக. வாஹிதா வ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.